உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது நெல்லில் நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றி. இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் அருணா தேவி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
வணக்கம், என் பெயர் அருணா தேவி. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகின்றேன். இப்பொழுது நெல்லில் நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். நெற்பயிர் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தானிய பயிர். அந்நெற்பயிரில் 3 ரகங்கள் இருக்குது, குறுகிய கால ரகம், மத்திய கால ரகம் மற்றும் நீண்ட கால ரகம். இந்த மாதிரி ஒரு 3 பருவங்களில் நம்ம வந்து நெல் பயிரை பயிரிட்டு வருகிறோம். குறுகிய கால ரகத்தின் பயிர் வளர்ச்சி பருவம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 105 நாட்களுக்கு இருக்குது. மத்திய கால ரகத்தின் பயிர் வளர்ச்சி பருவம் 125 நாட்களாக இருக்குது. நீண்ட கால ரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோட பயிர் வளர்ச்சி பருவம் 150 நாட்கள் வரைக்கும் இருக்கும். பொதுவாக இந்த நெற்பயிர் வந்து எந்த மண்ணில் வளர்க்குறோமோ அதை பொறுத்து அதோட நீர் தேவை மாறுபட்டு வரும். இப்போ வந்து பொதுவாக களி சேர்ந்த மண்ணில் தான் இந்த மாதிரி நெற்பயிர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்டு வருகிறது. இப்போ களிமண் இல்லாமல் வேறு மணல் கலந்த மண்ணில் நெற்பயிர் வளர்த்தோமானா அதோட நீர் தேவை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏனென்னால் களிமண்ணில் வந்து நீர் பிடிப்பு திறன் அதிகமாக இருக்கிறதுனால களிமண்ணில் வந்து நெற்பயிர் வளர்த்தோம்னா அதோட நீர் தேவை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். பொதுவாக நெற்பயிருக்கு என்ன சொல்லுவோன்னா அறுவடைக்கு 7 முதல் 10 நாட்களுக்கு முன்பு வரை தொடர்ந்து நீர் தேங்கி இருக்குமாறு தான் நீர் பாசனம் செய்யப்படுகிறது. இப்போ அந்த நெற்பயிரில் வந்து எப்படி நீர் மேலாண்மை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நெல் சாகுபடியில் நீர் மேலாண்மை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மற்ற பயிர்களை காட்டிலும் இந்த நெற் உற்பத்தியில் தான் ரொம்ப அதிகமான அளவு நீர் பாசனம் தேவைப்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா சராசரி மழைப்பொழிவு ஒரு வருடத்திற்கு 900 முதல் 1000 மில்லிமீட்டர் வரை இருக்குது. அதனால் நெற்பயிரோட நீர் தேவை அதைவிட அதிகம் என்பதனால் பாசன நீரை ஆதாரமாக கொண்டு தான் நெற்பயிர் பயிரிடப்படுகிறது. நெற்பயிரின் பல்வேறு வளர்ச்சி நிலைகள் இருக்குது. ஆரம்ப பருவம், வளர்ச்சி பருவம், இடைக்கால பருவம் மற்றும் முதிர்ச்சி பருவம் என முக்கியமாக 4 பருவ நிலையாக எல்லா பயிருக்குமே நம்ம பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு நிலைகள்லையும் ஒவ்வொரு பருவ காலங்களையும் அந்த நீரோட தேவை வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. இப்போ நெல் பயிரில் நீர் பாசனத்தில் நீர் தேவை அப்படிங்கும் போது அதை ஒரு 3 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். முதல்ல நாற்றாங்கால் தயாரிப்பதற்கான நீர் தேவை, அப்புறம் அடுத்தது நடவு வயல் தயாரிப்பதற்கான நீர் தேவை, அப்புறம் பார்த்தோன்னா நடவு முடிஞ்சதுக்கப்புறம் பல்வேறு வளர்ச்சி பருவங்கள், அதாவது நடவு முதல் பூங்கொத்து உருவாகும் வரை, அப்புறம் பூங்கொத்து உருவாக்கம் முதல் பூத்தல் வரை, அப்புறம் பூத்தல் பருவம் முதல் முதிர்ச்சி பருவம் வரை, இதற்கெல்லாம் நீரோட தேவை வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. இப்போ நாற்றாங்கால் தயாரிப்பதற்கான நீர் தேவை சுமார் 40 மில்லிமீட்டர் அளவுக்கு தேவைப்படும். இது மொத்த நீர் தேவையில், ஒரு நெல் மொத்த நீர் தேவையில் 3% ஆகும். இப்போ நடவு வயல் தயாரிப்பதற்கான நீர் தேவை, அதாவது அந்த நிலத்தை தயார் பண்ணுவதற்கான நீர் தேவை வந்து இதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுமாராக ஒரு 200 மில்லிமீட்டர் அளவில் நீர் தேவைப்படுகிறது. அதாவது இது வந்து மொத்த நீர் தேவையில் வந்து ஒரு 16% இந்த நடவு வயல் தயாரிப்பதற்கு நாம் செலவு பண்ண வேண்டியிருக்குது. இப்போ ரொம்ப தண்ணீர் தேவை எதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பல்வேறு வளர்ச்சி கட்டங்களில் தான் இந்த நெற்பயிருக்கு நீர் தேவையின் அளவு இன்றியமையாததாக இருக்குது. இப்போ இதுக்கு சுமார் 1000 மில்லிமீட்டர் அளவு, இந்த 4 வளர்ச்சி பருவம் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து 4 பருவங்களுக்கும் சேர்த்து ஒரு சுமார் 1000 மில்லிமீட்டர் அளவுக்கு அதோட நீர் தேவை இருக்குது. இது பொதுவாக 71% நீர் தேவை இந்த நெற்பயிரோட வளர்ச்சி பருவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. நடவு வயலுக்கு 16%, நாற்றாங்கால் தயாரிப்பதற்கு 3%, நெற்பயிர் வளர்ச்சிக்கு 71% தேவைப்படுகிறது. இப்போ நாற்றாங்கால் நீர் மேலாண்மை பார்த்தோன்னா ஒரு 7 ஹெக்டரில் பயிரிட 5 சதுர மீட்டர் அளவு மேட்டு பாத்திகள் அமைத்து அதற்கு நீர்ப்பாசனம் செய்யப்படுகிறது. இப்போ நடவு நிலம் தயாரிக்கணும்னா நிலம் நன்றாக சமப்படுத்தி உழுதுக்கப்புறம் அந்த நிலம் உழுவதற்கு 2 நாட்கள் முன்பாக நிலத்திற்கு நீர் பாய்ச்சணும். இப்போ மேற்பரப்பில் தண்ணி தேங்கியிருக்குமாறு பார்த்துக்கொள்ளணும். இந்த முறையில் 2.5 சென்டிமீட்டர் ஆழம் வரை மேற்பரப்பில் நீர் தேங்கியிருக்க வேண்டும். நடவு செய்த 7 நாட்கள் வரை 2 சென்டிமீட்டர் வரை அந்த உயரம் வரை நீர் இருக்குமாறு பராமரிக்க வேண்டும். அப்புறம் பயிர் காலம் முழுவதும் முதல்ல வந்து கொஞ்சம் குறைவாக தண்ணீர் கட்டுறோம். அப்புறம் பின்பு ஃபுல் முழு பயிர் காலம் முழுவதும் ஆரம்ப பருவம் முதல் முதிர்ச்சி பருவம் வரை 5 சென்டிமீட்டர் அளவுக்கு நீர் கட்ட வேண்டும். இந்த மாதிரி 5 சென்டிமீட்டர் அளவு அந்த சீசன் முழுவதும் நீர் கட்டுவது தான் நம்ம பொதுவாக வழக்கமாக பின்பற்றப்பட்டு வரும் நீர்ப்பாசன முறையாகும். ஸோ இந்த முறையில் பார்த்தோன்னா பயிர் வளர்ச்சி காலம் முழுவதும் வேர் பகுதி வந்து நீர் மூழ்கி இருக்கிறது. ஸோ இவ்வாறாக நீரில் மூழ்கி இருக்கும் நிலையில் கரிம பொருட்கள் சிதைவடைவதால் மீத்தேன் வாயு மற்றும் கிரீன் ஹவுஸ் வாயு என்று சொல்லப்படுகிற நைட்ரஸ் ஆக்சைடு, கரியமில வாயு இதெல்லாம் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே மீத்தேன் மற்றும் இந்த வளிமண்டலத்தை மாசுபடுத்தும் பிற வாயுக்களின் உமிழ்வை நம்ம குறைக்கணும்னா மேலும் தண்ணீரை சேமிப்பதற்கும் விளைச்சலை அதிகரிப்பதற்கும் நீர் பயன்பாட்டு செயல்திறனை அதிகரிக்கவும் நெற்பயிர் சாகுபடியில் மண்ணை ஈரப்படுத்துதல் மற்றும் உலர்த்துதல் அதாவது நீர் மறைய நீர் கட்டுதல் எனப்படுகின்ற நீர்ப்பாசன முறையை நாம் கையாள வேண்டும். வழக்கமாக பண்ணுற முறையை தவிர்த்து நீர் மறைய நீர் கட்டுதல் எனப்படுகிற நீர்ப்பாசன முறையை நாம் கையாண்டோன்னா நம்ம அதிக முறையில் நீரை வந்து சேமிக்க முடியும். ஸோ இந்த முறையில் நீர் மறைய நீர் கட்டுதல் முறையில் மண்ணில் ஈரத்தன்மையும் உலர்த்தன்மையும் மாறி மாறி ஏற்படுகிறது. இதனால் வேரின் பகுதி முழுவதும் ஈரப்பதம் இருக்கும். மேற்பகுதியில் பார்த்தோம்னா கொஞ்சம் உலர்ந்த மாதிரி தெரியும், ஆனால் வேர்பகுதி முழுவதும் ஈரப்பதம் இருக்கும். மண்ணில் காற்றோட்டம் இருக்கிறதுனால வேர்களின் பணியும் நுண்ணுயிர்களின் செயல்பாடும் மிக நன்றாக இருக்கும். இப்போ இந்த நீர் மறைய நீர் கட்டுதல் பாசன முறையில் வயலில் வந்து நீர் மறைய நீர் கட்டுதல் முறை கடைபிடிக்கலாம். இது வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா மண் வகைகளை பொறுத்தும் வானிலை மற்றும் பயிர் வளர்ச்சி நிலை போன்ற காரணிகளை பொறுத்தும் இந்த நீர் பாசன இடைவெளி மாறுபடும். எல்லா நிலத்துக்கும் ஒரே மாதிரியான நீர் பாசன இடைவெளி இருக்காது. நம்ம நிலத்தில் வந்து எப்படி இந்த நீர்ப்பாசன முறையை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த நீர் மறைய நீர் கட்டுதல் அப்படிங்கிற ஒரு நீர்ப்பாசன முறை சொல்கிறோம். இந்த நீர்ப்பாசனத்தில் 30 சென்டிமீட்டர் அதாவது 1 அடி நீளமுள்ள கிளி நெகிழியால் ஆன ஒரு நீர்க்குழாய் நீர்க்குழாய்ன்னு சொல்கிறோம். அது ஒரு நெகிழியால் ஆன ஒரு குழாய், ஒரு பிவிசி குழாய். இந்த குழாயில் வந்து மொத்தம் நீளம் வந்து 30 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். இந்த குழாயில் வந்து 10 முதல் 15 சென்டிமீட்டர் அதோட விட்டம் இருக்கும். இந்த நீர்க்குழாயில் அடிப்பகுதி அதாவது ஒரு பகுதியில் ரெண்டு பக்கமும் ஓப்பனாக தான் இருக்கும். நீர்க்குழாயில் அடிப்பகுதியில் வந்து 15 சென்டிமீட்டர் நீளம் வரை சிறு சிறு துளைகள் இட வேண்டும். இதனால் இந்த குழாயை வந்து மண்ணில் பதிக்கப்படும் போது மண்ணில் நிறுவப்படும் போது குழாய்க்கு உள்ளேயும் வெளியையும் தண்ணீர் எளிதில் பாயும். இப்போ நெற்பயிர் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த நிலத்தில் அப்படியே ஒரு இதில் வந்து 15 சென்டிமீட்டர் வெளியே நீண்டு அந்த குழாய் இருக்கிற மாதிரி அந்த மண்ணில் பதிச்சிடணும். அந்த துளைகள் சிறு துளைகள் இருக்கிற பகுதி வந்து மண்ணில் பதிச்சிருவோம். மேலே வந்து 15 சென்டிமீட்டர் அது பிளைனாக தான் இருக்கும், அதில் துளைகள் இருக்காது. ஸோ இப்போ இப்படி துளைகள் இருக்கிறதுனால அந்த மண்ணில் எவ்வளோ தண்ணி நம்ம நிலத்தில் இருக்குதோ அதே அளவு தண்ணி வந்து நம்ம அந்த குழாய் உள்ள நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து குழாயின் அடிப்பகுதியை தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா உட்புற குழாயிலிருந்து மண்ணை அகற்ற வேண்டும். வயலில் நீர் கட்டணும் அப்படின்னா குழாயின் உள்ளே உள்ள நீர் மட்டமும் குழாய்க்கு வெளியே உள்ளதை போலவே இருக்கும். ஸோ வயலின் எங்கே வைக்கணும், இந்த பைப்பை வந்து எங்கே பதிக்கணும் அப்படின்னு பார்த்தா வயலோட ஒரு மிக உயர்ந்த அல்லது தாழ்ந்த இடத்தில் பதிக்கக்கூடாது. இந்த குழாயை வந்து வயலில் எளிதில் அணுகக்கூடிய பகுதியில் மட்டுமே வைக்க வேண்டும். அப்போ தான் நீரின் அளவு மட்டத்தை வந்து அவ்வப்போது நாம் கண்காணித்து இப்போ நீர்ப்பாசனம் செய்யலாமா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். இப்போ நீர் மறைய நீர்க்கட்டும் முறையை வந்து நம்ம பெரும்பாலும் பல விவசாயிகள் இப்பொழுது பின்பற்றி வருகிறார்கள். இப்போ இதை வந்து இந்த பயன்பாடுகளை கண்டறியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீர் மறைய நீர்க்கட்டும் முறையின் பயன்களை கண்டறிவதற்காக 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகளால் ITC நிறுவனத்துடன் இணைந்து புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் கோரையார் உபவடிவ நிலத்தில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இப்போ இதில் வந்து 5 ஃபார்மர்ஸ் ஃபீல்ட் 5 விவசாயிகளோட நிலத்தில் வந்து நெற்பயிர் எந்த விவசாயி போட்டிருக்காங்களோ அந்த விவசாயியோட நிலம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு நெற்பயிர் பருவங்களுக்கு நீர்மறைய நீர்கட்டும் தொழில்நுட்பம் பின்பற்றப்பட்டது. ஸோ இந்த முறையானது வழக்கமான பயிரிடும் முறையான பருவம் முழுவதும் நீர்கட்டும் முறையுடன் ஒப்பிடப்பட்டது. அதாவது இந்த நீர்க்குழாய் படி ஒரு மெத்தடும் வழக்கமாக நீர் கட்டுறது, எப்போவுமே நெல் பயிருக்கு எப்படி நீர் கட்டுறவங்களோ அதே மாதிரி முறையும் பின்பற்றி அப்படி ரெண்டு வகைகளும் கம்பேர் பண்ணோம். நீர்க்குழாயில் படி நீர் கட்டுறதும் எப்படி இருக்குது பெர்ஃபார்மன்ஸு, வழக்கமாக பண்ணுறதுல நெற்பயிரோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தோம். இப்போ வந்து நெல் வயல்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு ரெண்டு வகை பாசன முறைகளும் பின்பற்றப்பட்டது. நீர்மறைய நீர் கட்டும் தொழில்நுட்பத்தில் கீழ்ப்பகுதியில் துளையிடப்பட்ட குழாய் நெல் வயலில் பதிக்கப்பட்டது. பாசனத்திற்கு பிறகு நீர் குழாயினுள் நீர்மட்டம் உயர்ந்தது மற்றும் அந்த வயலில் உள்ள அதே நீர்மட்டத்தை தான் காட்டியது. அடுத்த நீர்ப்பாசனம் நீர்க்குழாய்க்குள் நீர்மட்டம் வந்து மண்ணின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 15 சென்டிமீட்டர் கீழே இறங்கிய போது செய்யப்பட்டது. இப்போ ஒரு தடவை நீர்ப்பாசனம் செஞ்சிட்டோம்னா வயலில் என்ன நீர்மட்டம் இருக்குதோ அதே நீர்மட்டம் அந்த குழாய் உள்ளேயும் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த நீர்ப்பாசனம் எப்போ பண்ணணும் அப்படின்னா அந்த நீர்க்குழாய்க்குள்ளே எப்போவுமே பார்த்து செக் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ அந்த நீர் மட்டம் வந்து மண்ணின் மேற்பரப்பிலிருந்து 15 சென்டிமீட்டர் கீழே இறங்கணும். அந்த துளையிடப்பட்ட பகுதியிலேருந்து கீழே வந்து 15 சென்டிமீட்டர் இறங்கி இருக்கும் போது அந்த முறையில் அதுக்கப்புறமா தான் அடுத்த நீர்ப்பாசனம் செய்யணும். ஸோ ஒரு நீர்ப்பாசனம் செஞ்சதுக்கப்புறம் எப்போ 15 சென்டிமீட்டர் மண் மேற்பரப்பிலேருந்து அந்த நீர்மட்டம் கீழே இறங்குதோ அப்போ தான் அடுத்த நீர்ப்பாசனம் செஞ்சோம். இந்த மாதிரி நீர்க்குழாய் பதிக்கப்பட்ட நிலத்தில் ஸோ சுமார் 5 சென்டிமீட்டர் ஆழம் வரை அப்புறம் நீர்மட்டம் உயரும் வரைக்கும் நீர்ப்பாசனம் செஞ்சிடணும். 15 சென்டிமீட்டர் கீழே போனதுக்கப்புறம் தான் நீர்ப்பாசனம் செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ நீர்ப்பாசனம் கொடுக்கும்போது மேலே மண் மேற்பரப்பிலேருந்து 5 சென்டிமீட்டர் ஆழம் வரை நீர் மட்டம் உயர்ற வரைக்கும் நம்ம நீர்ப்பாசனம் செய்யணும். இது மாதிரி பயிர் பருவம் முழுவதும் ரெண்டு வகையான பாசன முறைகள், தேவைப்படும் நீரின் கொள்ளளவு, எவ்வளவு நீர் கொள்ளளவு தேவைப்படுது, எத்தனை நாள் ஒரு தடவை இந்த பாசன நீர் நம்ம பண்ணுறோம், விளைச்சலோட பண்புகள், நீர் பயன்படுத்துகிற நீர் சேமிப்பு இவையெல்லாம் கணக்கிட்டோம். இப்போ வந்து நீர்ப்பாசன கொள்ளளவு வந்து பார்த்தோன்னா வழக்கமான பாசன முறை, அதாவது பருவம் முழுவதும் நீர் 5 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு நீர் கட்டின முறையை விட இந்த நீர்மறைய நீர் கட்டும் தொழில்நுட்பத்தை வந்து குறைந்த அளவு தான் இருந்தது அப்படிங்கிறது கண்டறியப்பட்டது. ஸோ பருவம் முழுவதும் கொடுக்கப்பட்ட நீர்ப்பாசன இதில் வந்து அதிகமான அளவு எண்ணிக்கையான நீர்ப்பாசனங்கள் கொடுக்கப்பட்டது. அதாவது ஒரு நீர்மறைய நீர் கட்டும் தொழில்நுட்பத்தில் ஒரு 11 தடவை தான் நீர்ப்பாசனம் கொடுத்தோம். வழக்கமான பாசன முறையில் பார்த்தா அது ஒரு 19 தடவை நீர்ப்பாசனம் கொடுக்கப்பட்டது. ஸோ அதனால் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதனால் கொடுக்கப்பட்ட நீரோட கொள்ளளவும் அதிகமாக இருந்தது, அதிக முறை பாசனம் செய்யப்பட்டது. ஸோ அந்த நீர்மறைய நீர் கட்டும் தொழில்நுட்பத்தை வந்து கீழே வர தண்ணி போகிறதுக்கு நம்ம அலோ பண்ணுறதுனால நல்ல காற்றோட்டமும் ஊட்டச்சத்து சுழற்சி மற்றும் நுண்ணுயிர் செயல்பாடு ஊக்குவிக்கப்பட்டு மண்ணோட ஆரோக்கியம் நன்றாக இருந்தது. ஸோ வேர் வளர்ச்சியும் இதில் வந்து ஊக்குவிக்கப்படுகிறது. ஸோ மேலும் முக்கியமாக பார்த்தோன்னா இந்த மண் கரிமப் பொருட்களின் அளவும் இதில் அதிகமாகுது. ஆர்கானிக் மேட்டர் என்று சொல்லப்படுகிற மண் கரிமப் பொருட்களின் அளவும் அதிகமாக இருக்குது. இது காலப்போக்கில் இந்த மாதிரி ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் அதிகமாகிட்டு வந்தால் மண் அமைப்பு வளம் மற்றும் உற்பத்தி திறனுக்கு இது வந்து வழிவகுக்கிறது. ஸோ இந்த நீர்மறைய நீர்கட்டும் தொழில்நுட்ப முறைப்படி பயிரிடப்பட்ட நெற்பயிரின் மகசூல் மிக அதிகமாக மதிப்பிடப்பட்டது. ஸோ இந்த முறையில் பயன்படும் நீர்க்குழாயோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக இது ஒரு நெகிழி குழாய் தான், பிளாஸ்டிக் குழாய் தான், அது தோராயமாக ₹400 ஆகும் இதோட விலை. ஸோ இந்த முறை பாசன முறை வந்து பூச்சி தண்டு துளையிடுதல் மற்றும் பூஞ்சை நோய் கிருமிகள் தாக்குதல் மிகவும் குறைவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 முதல் 18% வரைக்கும் அந்த மகசூல் அதிகரித்து காணப்பட்டது. ஏன்னா ரெண்டு முறையும் ஒப்பிட்டு பார்த்தோம், அந்த ரெண்டு முறையில் வந்து 18% வரைக்கும் மகசூல் வந்து இந்த நீர்க்குழாய் மூலம் அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் பாசன முறை பண்ணும் போது 18% வரைக்கும் அதிக மகசூல் கிடைத்தது. ஒரு 20% வரைக்கும் நீர் சேமிப்பு கிடைத்தது. உழவர்களுக்கு வந்து ஒரு 5 முதல் 10% வரை அதிக வருமானம் கிடைத்தது. அதாவது நீர் சேமிப்பு மட்டும் இல்லாது அதிக வருமானமும் அவங்களுக்கு கிடைத்தது. ஸோ இவ்வாறாக நெல் சாகுபடியில் நீர்மறைய நீர்கட்டு பாசன முறையை பின்பற்றினால் அதிக நீர் சேமிப்பு, மண் ஆரோக்கியம், அதிக மகசூல், விவசாயிகளுக்கு அதிக நிகர வருமானம் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். எனவே நெற்பயிர் சாகுபடியில் நீர்மறைய நீர்கட்டும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீர்ப்பாசன திட்டமிடலை செய்தால் பல நன்மைகளை பெறலாம். மேலும் ஏதும் சந்தேகம் இருப்பின் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி முனைவர் க. அருணாதேவி, உதவி பேராசிரியர், மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறை, வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். அலைபேசி எண் 9487532142. நன்றி.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது நெல்லில் நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றி. முனைவர் அருணா தேவி அவர்கள் கூறிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.